ஓம் சாந்தி. November 3, 2024. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல். தேதி October 25, 2002. பிராமண வாழ்க்கையின் அடிப்படை தூய்மை என்னும் ராஜரீகமாகும். இன்று அன்பு கடலானவர் தனது அன்பான குழந்தைகளை பார்க்கின்றார். சூட்சுமமான ஆன்மீக இழையால் கட்டப்பட்டுள்ள எங்குமுள்ள அன்பான குழந்தைகளான நீங்கள் அனைவரும் உங்களின் இனிய வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். குழந்தைகளான நீங்கள் அன்பினால் ஈர்க்கப்பட்டு இங்கு வந்திருப்பதை போல் தந்தையும் குழந்தைகளின் அன்பினும் இழையால் கட்டப்பட்டு தனிப்பட்ட முறையில் குழந்தைகளான உங்களின் முன்னால் வந்துள்ளார். எங்குமுள்ள குழந்தைகள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அன்பில் திளைத்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். தனிப்பட்ட முறையில் தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் குழந்தைகளையும் வெகு தொலைவில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இந்த ஆன்மீக அழியாத அன்பு, இந்த இறை அன்பு, இந்த ஆத்ம உணர்வு அன்பு கல்பம் முழுவதிலும் இப்பொழுது மட்டுமே அனுபவம் செய்யப்படுகிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினதும் தூய்மையின் ராஜரீகத்தை பார்க்கின்றார். பிராமண வாழ்க்கையின் ராஜரீகம் தூய்மையாகும். எனவே ஒவ்வொரு குழந்தையின் தலையிலும் ஆன்மீக ராஜரீகத்தின் அடையாளமான தூய்மை ஒளி கிரீடத்தை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் உங்களின் தூய்மை கிரீடங்களையும் ஆன்மீக ராஜரீகத்தின் கிரீடங்களையும் பார்க்கின்றீர்களா? பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் அவற்றை பார்க்கின்றீர்களா? இது கிரீடம் அணிந்துள்ளவர்களின் அழகான ஒன்று கூடலாகும். இது அத்தகையதுதானே பாண்டவர்களே? கிரீடங்கள் ஜொலிக்கின்றன அல்லவா? நீங்கள் அத்தகைய ஒன்று கூடலை பார்க்கின்றீர்கள் தானே? குமாரிகளே, நீங்கள் கிரீடம் தரித்த குமாரிகள் தானே? குழந்தைகளின் ராஜ குடும்பம் மிக மேன்மையானதாக இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். உங்களின் அனாதியான ராஜரீகத்தை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களான நீங்கள் பரந்தாமத்தில் வசிக்கும் பொழுது உங்களின் ஆன்மீக ராஜரீகம் ஆத்மாவின் ரூபத்தில் விசேஷமானது. ஆத்மாக்கள் அனைவரும் ஒளி ரூபத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் எஞ்சிய ஆத்மாக்களுடன் ஒப்பிடும் பொழுது உங்களின் பிரகாசம் மேன்மையானது. நீங்கள் பரந்தாமத்தை நினைக்கின்றீர்களா? ஆரம்ப காலத்திலிருந்தே உங்களின் பிரகாசமும் போதையும் தனித்துவமானவை. நீங்கள் வானத்தில் எப்படி நட்சத்திரங்கள் அனைத்துமே பிரகாசிப்பதையும் எப்படி அவை ஒளியாக இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த நட்சத்திரங்கள் அனைத்திலும் சில விசேஷமான நட்சத்திரங்களின் பிரகாசம் அதி அழகானதும் தனித்துவமானதும் ஆகும். அதே போல் மற்ற ஆத்மாக்களுடன் ஒப்பிடும் பொழுது ஆத்மாக்களான உங்களின் பிரகாசம் உங்களின் ஆன்மீக ராஜரீகத்தினதும் தூய்மையினதும் பிரகாசம் தனித்துவமானது. நீங்கள் இதை நினைவு செய்கின்றீர்கள் தானே? பின்னர் ஆரம்ப காலத்திற்கு வாருங்கள். ஆரம்ப கால பகுதியை நீங்கள் நினைத்தால் உங்களின் தேவ ரூபத்தில் ஆன்மீக ராஜரீகத்தின் ஆளுமை எத்தனை விசேஷமானது! கல்பம் முழுவதும் யாருக்காவது தேவ ரூபத்தின் ராஜரீகம் இருந்ததா? நீங்கள் உங்களின் ஆன்மீக ராஜரீகத்தையும் உங்களின் தூய்மையின் ஆளுமையையும் நினைவு செய்கின்றீர்கள் தானே? பாண்டவர்களான நீங்களும் நினைக்கின்றீர்களா? இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்துவிட்டதா? அவ்வாறாயின் மத்திய கால பகுதிக்கு வாருங்கள். அதன் பின்னர் மத்திய கால பகுதியிலிருந்து, அதாவது துவாபர யுகத்தில் உங்களின் பூஜைக்கு தகுதி வாய்ந்த படங்கள் உருவாக்கப்பட்ட காலப்பகுதியிலிருந்து, வேறு எந்த சித்திரங்களுக்காவது அந்த ராஜரீகமோ அல்லது பூஜிப்பதின் ராஜரீகமோ உள்ளதா? பல சித்திரங்கள் உள்ளன. ஆனால் உங்களைப் போல் சரியான வழிமுறையில் மிக சரியாக பூஜிக்கப்படுகின்ற வேறெந்த ஆத்மாக்கள் யாராவது இருக்கின்றார்களா? அவர்கள் மத ரீதியான தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ அல்லது நடிகர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருடைய சித்திரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் அவை எவற்றிலாவது சித்திரங்களில் உள்ள அதே ராஜரீகத்தையும் பூஜிப்பதன் ராஜரீகத்தையும் பார்த்திருக்கின்றீர்களா? இலட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் உங்களின் சொந்த பூஜையை பார்த்திருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் அதை பார்த்திருக்கின்றீர்களா? அல்லது அதை பற்றி கேட்டு மட்டும்தானா இருக்கின்றீர்கள்? வேறு எந்த சித்திரங்களும் இத்தகைய மிக சரியான பூஜையை அல்லது பிரகாசத்தையும் ஆன்மீகத்தையும் கொண்டிருக்க முடியாது. இத்தகைய சித்திரங்கள் ஒரு பொழுதும் இருக்க முடியாது. ஏன்? உங்களிடம் தூய்மையின் ராஜரிகம் உள்ளது, உங்களிடம் தூய்மையின் ஆளுமை உள்ளது. அச்சா, உங்களின் சொந்த வழிபாட்டை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அதை பார்த்திருக்காது விட்டால் பாருங்கள். இப்பொழுது இறுதியாக சங்கம யுகத்திற்கு வாருங்கள். சங்கம யுகத்திலும் உலகெங்கும் தூய்மையின் ராஜரிகமே பிராமண வாழ்க்கையின் அடிப்படையாகும். தூய்மை இல்லாதுவிட்டால் இறை அன்பின் அனுபவம் இருக்க முடியாது. அதன் பின்னர் இறை பேறுகள் அனைத்தையும் அனுபவமும் இருக்காது. பிராமண வாழ்க்கையின் ஆளுமை தூய்மையாகும். தூய்மை என்பது ஆன்மீக ராஜரீகம். ஆகவே கல்பத்தின் ஆரம்பத்தின் மூலமாக மத்தியமத்தில் இருந்து இறுதி வரை அனாதியாகவும் ஆதியாகவும் இந்த ஆன்மீக ராஜரீகம் கல்பம் முழுவதும் தொடர்கிறது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே பாருங்கள். உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு கண்ணாடி இருக்கிறதல்லவா? உங்களிடம் ஒரு கண்ணாடி இருக்கிறதா? உங்களால் அதை பார்க்க முடிகின்றதா? அப்படியாயின் அதில் உங்களுக்குள் எத்தனை சதவிகிதம் தூய்மையின் ராஜரீகம் உள்ளதென பாருங்கள். தூய்மையின் பிரகாசம் உங்களின் முகத்தில் புலப்படுகின்றதா? தூய்மையின் போதையின் பிரகாசம் உங்களின் நடத்தையில் புலப்படுகின்றதா? போதையின் பிரகாசம் என்றால் போதை என்று அர்த்தம். உங்களின் நடத்தையிலும் போதையின் பிரகாசம் ஆன்மீக போதை புலப்படுகின்றதா? நீங்களே உங்களை பார்த்திருக்கின்றீர்களா? அதை பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு வினாடியா? எனவே நீங்கள் அனைவரும் உங்களையே பார்த்திருக்கின்றீர்களா? குமாரிகளை பாப்தாதா சந்திக்கின்றார். உங்களிடம் பிரகாசமும் போதையும் உள்ளனவா? அச்சா, நீங்கள் அனைவரும் எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு குமாரியும் ஏக் விரதா, ஒரே ஒருவருக்கே அர்ப்பணித்திருத்தல் என்று எழுதப்பட்ட சிவப்பு பட்டியை அணிந்திருந்தார்கள். இது அழகாக இருக்கிறதல்லவா? ஏக் விரதா என்றால் தூய்மையின் ராஜரிகம் என்று அர்த்தம். எனவே நீங்கள் ஏக் விரதா என்ற பாடத்தை உறுதியாக்கி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது பலவீனமாகாதீர்கள். இப்பொழுது குமார்களின் குழு எழுந்து நில்லுங்கள். குமார்களின் குழுவும் நல்லது. குமார்கள் சத்தியத்தின் பட்டியை தமது இதயங்களில் கட்டியுள்ளார்கள். இந்த குமாரிகள் அதை வெளியே காட்டியுள்ளார்கள். நீங்கள் சத்தியத்தின் பட்டியை கட்டியுள்ளீர்களா? குமார்களான நீங்கள் சதா, அதாவது எப்பொழுதும் தூய்மையின் ஆளுமையுடன் இருப்பீர்களா? இது அப்படித்தானே? ஹாஜி என கூறுங்கள். ஆமாம் அல்லது இல்லையா? அல்லது நீங்கள் திரும்பி சென்ற பின்னர் சிறிது பின்தங்கிவிட்டீர்கள் என்று கடிதம் எழுதுவீர்களா? அப்படி செய்யாதீர்கள். நீங்கள் ஒரு பிராமண வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் சம்பூர்ணமாக தூய்மையாக இருக்க வேண்டும். இத்தகைய சத்தியத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்களா? உங்களின் சத்தியம் உறுதியாக இருந்தால் ஒரு கையை அசையுங்கள். உங்களின் புகைப்படங்கள் தொலைக்காட்சியில் எடுக்கப்படுகின்றன. பின்தங்குபவர்களுக்கு இந்த புகைப்படங்கள் அனுப்பி வைக்கப்படும். ஆகவே பின் தங்காதீர்கள். மிகவும் பலம் வாய்ந்தவர்களாக இருங்கள். ஆமாம், நீங்கள் பலம் வாய்ந்தவர்கள். பாண்டவர்கள் எப்பொழுதும் பலசாலிகள். பலசாலி பாண்டவர்கள் மிகவும் நல்லது. தூய்மையின் மனோபாவம் நல்ல ஆசிகளும் தூய உணர்வுகளும் ஆகும். ஒருவர் எத்தகையவராக இருந்தாலும் தூய மனோபாவம் என்றால் நல்ல ஆசிகளும் தூய உணர்வுகளுமே. தூய பார்வையை கொண்டிருத்தல் என்றால் அனைவரையும் சதா ஆத்ம உணர்வு ரூபத்தில் அல்லது தேவதை ரூபத்தில் பார்ப்பதாகும். ஆகவே மனோபாவம், பார்வை மற்றும் மூன்றாவது செயல்கள். எனவே உங்களின் செயல்களிலும் சதா ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவே தூய்மையின் அடையாளம். இந்த தாரணை உங்களின் மனோபாவம், பார்வை மற்றும் செயல்களில் இருக்க வேண்டும். ஒருவர் என்னதான் செய்தாலும், அவர் உங்களுக்கு துன்பம் விளைவித்தாலும் அல்லது உங்களை அவமதித்தாலும் உங்களின் கடமை என்ன? நீங்கள் துன்பத்தை விளைவிப்பவரை பின்பற்ற வேண்டுமா அல்லது பாப்தாதாவை பின்பற்ற வேண்டுமா? நீங்கள் தந்தையை பின்பற்ற வேண்டும், அப்படித்தானே? எனவே தந்தை பிரம்மா துன்பத்தை கொடுத்தாரா அல்லது சந்தோஷத்தை கொடுத்தாரா? அவர் சந்தோஷத்தையே கொடுத்தார், அப்படித்தானே? ஆகவே மாஸ்டர் பிரம்மாக்களான பிராமண ஆத்மாக்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாராவது உங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் துன்பத்தை கொடுப்பீர்களா? நீங்கள் அதை கொடுக்க மாட்டீர்களா? யாராவது உங்களுக்கு அதிக அளவு துன்பத்தை கொடுத்தால் அல்லது உங்களை அதிக அளவில் அவமதித்தால் என்ன செய்வீர்கள்? யாராவது உங்களை அதிக அளவில் அவமதித்தால் நீங்கள் அதை சிறிதளவு உணர்வீர்களா மாட்டீர்களா? குமாரிகளான நீங்கள் அதை உணர்வீர்களா? சிறிதளவு. ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள், எனது கடமை என்ன என நினைத்து பாருங்கள். மற்றவர்களின் கடமையை பார்ப்பதன் மூலம் உங்களின் சொந்த கடமையை மறந்து விடாதீர்கள். மற்றவர் உங்களை அவமதிக்கின்றார், எனவே நீங்கள் சகிப்புத்தன்மையின் தேவி ஆகிவிடுங்கள், சகிப்புத்தன்மையின் தேவன் ஆகிவிடுங்கள். உங்களின் சகிப்புத்தன்மையால் உங்களை இகழ்ந்தவர் உங்களை கட்டி அணைப்பார். சகிப்புத்தன்மைக்கு அந்த அளவு சக்தி உள்ளது, ஆனால் நீங்கள் அதை சிறிது நேரம் சகித்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் சகிப்புத்தன்மையின் தேவ தேவியர்கள் தானே? நீங்கள் அத்தகையவர்களா? சதா இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள், நான் சகிப்புத்தன்மையின் தேவதா, நான் சகிப்புத்தன்மையின் இறைவி. எனவே ஒரு தேவர் என்றால் கொடுக்கும் அருள்பவர் என்று அர்த்தம். யாராவது உங்களை இகழ்ந்தால், உங்களை மதிக்காது விட்டால் அது குப்பை தானே? அல்லது அது நல்லதோர் விஷயமா? அப்படி என்றால் நீங்கள் ஏன் அதை எடுக்கின்றீர்கள்? மற்றவர்களிடமிருந்து குப்பையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? யாராவது உங்களிடம் குப்பையை கொடுத்தால் நீங்கள் அதை எடுப்பீர்களா? நீங்கள் எடுக்க மாட்டீர்கள் தானே? யாராவது உங்களை மதிக்காது விட்டால், யாராவது உங்களை இகழ்ந்தால் அல்லது திட்டினால், யாராவது உங்களை குழப்பினால், அவை எல்லாம் என்ன? அவை நல்ல விஷயங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அதை எடுக்கின்றீர்கள்? நீங்கள் அதை சிறிதளவு எடுத்துக் கொள்கின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் அதை சிறிதளவு எடுத்த பின்னர் நான் அதை எடுத்திருக்க கூடாது என்று நினைக்கின்றீர்கள். இப்பொழுது இதை எடுக்கவே வேண்டாம். அதை எடுப்பதென்றால் உங்களின் மனதிற்குள் அதை கிரகித்தல், அதை உணருதல் என்று அர்த்தம். ஆகவே உங்களின் அனாதியான கால பகுதியை, ஆரம்ப கால பகுதியை, மத்திய கால பகுதியை, அத்துடன் சங்கமயுக கால பகுதியை நினைவு செய்யுங்கள். உங்களின் தூய்மையின் ராஜரீகத்தையும் கல்பம் முழுவதும் உங்களுடைய ஆளுமையையும் நினைவு செய்யுங்கள். யார் என்ன செய்தாலும் எவராலும் உங்களின் ஆளுமையை பறிக்க முடியாது. உங்களுக்குள் இந்த ஆன்மீக போதை இருக்கிறதல்லவா? இரட்டை வெளிநாட்டவர்களே, உங்களுக்குள் இந்த இரட்டை போதை இருக்கிறதல்லவா? உங்களிடம் இரட்டை போதை இருக்கிறது தானே? அனைத்திலும் உங்களுக்கு இரட்டை போதை உள்ளது. தூய்மையின் இரட்டை போதை, சகிப்புத்தன்மையின் தேவி அல்லது தேவன் ஆகின்ற இரட்டை போதை உங்களிடம் இரட்டிப்பாக இருக்கிறதல்லவா? இதில் அமரராக இருங்கள், அவ்வளவுதான். அமரராக இருக்கும் ஆசீர்வாதத்தை ஒருபொழுதும் மறக்காதீர்கள். அச்சா, இல்லறத்தவர்களாக இருப்பவர்கள் அதாவது தம்பதிகள், உண்மையில் நீங்கள் தனியேதான் இருக்கின்றீர்கள். ஆயினும் நீங்கள் தம்பதிகள் என கூறப்படுகின்றீர்கள். எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். பல தம்பதிகள் இருக்கிறார்கள். குமார்களும் குமாரிகளும் வெகு சிலரே இருக்கிறார்கள். குமார்களை விட அதிகமான தம்பதிகள் இருக்கிறார்கள். எனவே தம்பதிகளே, ஏன் பாப்தாதா உங்களுக்கு வீட்டில் குடும்பத்துடன் வாழ்வதற்கான வழிகாட்டலை கொடுத்திருக்கின்றார்? தம்பதிகளாகவே இருப்பதற்கான அனுமதி ஏன் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? உங்களின் இல்லறத்தில் வாழ்வதற்கான அனுமதி ஏன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் தம்பதிகளாக வாழும் பொழுது நீங்கள் மகா மண்டலேஸ்வரர்களையும் உங்களின் பாதங்களில் தலைவணங்க செய்ய வேண்டும். இந்த அளவு தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒன்றாக வாழ்ந்து தூய்மையாக இருப்பதென்பது கடினம் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அது கடினமா அல்லது இலகுவா? இது மிகவும் இலகுவானது என்று கூறப்பட்டது. உறுதியாகவா அல்லது சில நேரங்களில் இலகுவாகவும் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறதா? இதனாலேயே நாடகத்தின்படி அவர்களுக்கு சவால் விடுப்பதற்காக பாப்தாதா உங்கள் அனைவரையும் உலகின் முன்னால் உதாரணங்கள் ஆக்கியுள்ளார். ஆகவே உங்களின் இல்லறங்களில் வசிக்கும் பொழுது சுதந்திரமாக இருங்கள். உங்களால் தூய்மையின்மையில் இருந்து விடுபட்டு இருக்க முடிகின்றதா? எனவே நீங்களே ஒரு சவால் விடுப்பவர்கள். அப்படித்தானே, நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு சவால் விடுப்பீர்கள். அதாவது நீங்கள் அவர்களுக்கு சவால் விடுக்கும் பொழுது என்ன நடக்குமோ தெரியவில்லை என உங்களுக்குள் சிறியதோர் பயம் இல்லைதானே? உலகிற்கே சவால் விடுங்கள். ஏனென்றால் ஒன்றாக வாழ்வதும் அதே நேரத்தில் உங்களின் கனவுகளிலேனும் தூய்மையின்மைக்கான எண்ணம் சிறிதளவேனும் இல்லாதிருப்பதும் புதியதோர் விஷயம். இதுவே சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பாகும். ஆகவே நீங்கள் அனைவரும் உலகெங்கும் காட்சி பெட்டியில் உள்ள உதாரணங்கள் ஆவீர்கள். நீங்கள் மாதிரிகள், உதாரணங்கள். உங்களை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் தங்களால் இதை செய்ய முடியும் என்ற பலம் ஏற்படும். இது ஓகேயா? சக்திகளான நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா? நீங்கள் பக்காவாக உறுதியாக இருக்கின்றீர்கள் தானே? சில நேரங்களில் உறுதியானவர்களாகவும் சில நேரங்களில் பலவீனமானவர்களாகவும் இல்லை அல்லவா? பக்கா, உறுதி. உங்களை பார்க்கும் பொழுது பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். பாராட்டுகள். பாருங்கள், உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். மிகவும் நல்லது. இப்பொழுது எஞ்சி இருப்போர் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் இல்லாமல் சத்கதி இருக்க முடியாது. ஆசிரியர்களே எழுந்து நில்லுங்கள். அச்சா, மிக நல்ல பாண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆகா, ஆசிரியர்களின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஆசிரியரின் முக சாயல்களிலும் எதிர்காலம் தெரிகிறது. ஒவ்வொரு ஆசிரியரின் முக சாயல்களிலும் தேவதை ரூபம் புலப்பட வேண்டும். இத்தகைய முக சாயல்கள் உங்களிடம் உள்ளன அல்லவா? தேவதைகளான உங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களும் தேவதைகள் ஆகுவார்கள். பாருங்கள், பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து வந்துள்ள குழுவில் பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது சிலரே வந்துள்ளார்கள். வராதவர்களையும் பாப்தாதா நினைவு செய்கின்றார். இது நல்லது. ஆசிரியர்களான நீங்கள் அனைவரும் உங்களின் நடத்தையின் மூலமும் முகத்தின் மூலமும் எப்படி தந்தையை வெளிப்படுத்தலாம் என ஒன்றாக திட்டமிடுகின்றீர்களா? உலக மக்கள் இறைவன் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். ஆனால் நீங்களோ அவர் அவ்வாறானவர் அல்ல என கூறுகிறீர்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா கூறுகின்றார், இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப தந்தை நடைமுறையில் ஒவ்வொரு ஆசிரியரின் மூலமாகவும் புலப்பட வேண்டும். ஆகவே அவர் சர்வ வியாபியாக தென்படுவார்தானே? யாரை அவர்கள் பார்த்தாலும் அவர்கள் தந்தையை மட்டுமே பார்க்க வேண்டும். ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்மாவினுள் மறைந்து விட வேண்டும். அப்பொழுது பரமாத்மா மட்டுமே புலப்படுவார். இது சாத்தியமா? அச்சா, இதற்கான தேதி என்ன? ஒரு தேதியை நிச்சயம் செய்ய வேண்டும் தானே? எனவே இதற்கான தேதி என்ன? உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? நாங்கள் இப்பொழுதே ஆரம்பிப்போம் என்று கூறப்பட்டது. நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். அந்த தைரியம் நல்லதே. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவை? இப்பொழுது 2002 ஆம் ஆண்டு. எனவே இது 2000 எந்த ஆண்டு வரை செல்லும்? ஆகவே இப்பொழுது ஆசிரியர்களை நீங்கள் தந்தையில் அமர்ந்திருப்பவர்களாக தென்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும். என் மூலம் தந்தை தென்பட வேண்டும். நீங்கள் இதற்கான திட்டங்களை செய்வீர்கள் தானே? சந்திப்புகளை வைப்பதென்று வரும்பொழுது இரட்டை வெளிநாட்டவர்கள் கெட்டிக்காரர்கள். இப்பொழுது இதற்காக ஒரு சந்திப்பை வையுங்கள். எப்படி தந்தையை உங்கள் ஒவ்வொருவரின் மூலமும் பார்க்க முடியும் என்பதற்காக ஒரு சந்திப்பை வைக்காமல் திரும்பி செல்லாதீர்கள். தற்சமயம் பிரம்மா குமாரிகள் தென்படுகிறார்கள். பிரம்மா குமாரிகள் மிகவும் நல்லவர்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது அவர்களின் பாபா எவ்வளவு நல்லவர் என்பதையும் அவர்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே உலக மாற்றம் நிகழும். ஆகவே இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் இந்த திட்டத்தை நடைமுறை வடிவத்தில் கொண்டு வருவீர்கள் தானே? நீங்கள் இதை செய்வீர்களா? பக்கா? அச்சா, அப்பொழுது உங்களின் தாதியின் ஆசைகள் பூர்த்தியாகும். இது ஓகேயா? அச்சா, பாருங்கள், இரட்டை வெளிநாட்டவர்கள் மிகவும் சேவை மனப்பான்மை உடையவர்கள். உங்களால் அனைவரும் அன்பையும் நினைவுகளையும் பெறுகிறார்கள். பாப்தாதாவும் அதை மகத்தான அன்பு என கூற முடியாது. உங்களின் மீது விசேஷமான அன்பு வைத்திருக்கின்றார். ஏன் அவர் உங்களின் மீது அன்பு வைத்திருக்கின்றார்? ஏனென்றால் சேவை செய்வதற்கு கருவிகள் ஆகியிருக்கும் இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்கள் தந்தையின் செய்தியை உலகின் வெவ்வேறு இடங்களையும் சென்றடைய செய்துள்ளார்கள். இல்லாதுவிட்டால் உலகெங்கும் உள்ள ஆத்மாக்கள் தாகத்துடனேயே இருந்திருப்பார்கள். இப்பொழுது தந்தை பாரதத்தில் வந்தார், ஆனால் வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு செய்தி வழங்கப்படவில்லை போன்ற எந்த விதமான முறைப்பாடுகளையும் தந்தை பெறமாட்டார். ஆகவே நீங்களே தந்தையிடம் வருகின்ற முறைப்பாடுகளை முடிப்பதற்கான கருவிகளாக இருப்பவர்கள். எந்த ஒரு நாடும் விடுபடக்கூடாது என்பதில் ஜனத்திற்கும் அதிக அளவு உற்சாகம் உள்ளது. அது நல்லது. குறைந்தபட்சம் நீங்கள் தந்தைக்கு செய்யும் முறைப்பாடுகள் முடித்து வைப்பீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் சகப்பாடிகளை அதிக அளவில் களைப்படைய செய்கின்றீர்கள். நீங்கள் அவர்களை களைப்படைய செய்கின்றீர்கள் தானே? ஜெயந்தி அவர் எல்லோரையும் களைப்படைய செய்வதில்லையா? எவ்வாறாயினும் இந்த களைப்பிலும் களிப்பு உள்ளது. முதலில் இது என்ன, ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வருகிறது என்பது போல் இருந்தது. எவ்வாறாயினும் சொற்பொழிவுகள் வழங்கிய பின்னர் ஆசீர்வாதங்களுடன் நீங்கள் திரும்பி வரும் பொழுது உங்களின் முகம் மாறிவிடுகிறது. அது நல்லது. இரண்டு தாதிகளுக்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் சிறப்பு இயல்பு உள்ளது. அவர்களால் அமைதியாக அமர்ந்திருக்க முடியாது. சேவை செய்வதற்கு இன்னமும் எஞ்சி உள்ளதல்லவா? நீங்கள் தேச வரைபடத்தை பார்த்தால், அது பாரதமோ அல்லது வெளிநாடுகளோ, நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்தையும் குறித்து கொண்டே வந்தால் பல இடங்கள் இன்னமும் எஞ்சி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார், ஆனால் அவர்களை அதிக அளவு வருத்தி கொள்ளாதீர்கள் என்றும் அவர் கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் சேவை செய்வதில் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் தானே? இப்பொழுது குமாரிகளான நீங்களும் ஆசிரியர்கள் ஆகுவீர்கள் தானே? ஆசிரியர்களாக இருப்பவர்கள் எப்படியும் ஆசிரியர்களே. எவ்வாறாயினும் ஆசிரியர்களாக இல்லாதிருக்கும் நீங்கள் ஆசிரியர்களாகி ஏதோ ஒரு நிலையத்தை பராமரிப்பீர்கள் தானே? நீங்கள் கரங்கள் ஆகுவீர்கள் தானே? இரட்டை வெளிநாட்டவர்கள் இரண்டு வகையான வேலைகளை செய்கிறார்கள். உங்களுக்கு வேலையும் இருக்கிறது, அத்துடன் நீங்கள் ஒரு நிலையத்தையும் பார்த்து கொள்கிறீர்கள். இதனாலேயே பாப்தாதா உங்களுக்கு இரட்டை பாராட்டுகளை வழங்குகின்றார். அச்சா, எங்கும் உள்ள அதிகபட்ச அன்பான குழந்தைகளுக்கும் அதிகபட்ச நெருக்கமானவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ராஜரீகத்திற்கான உரிமையை கொண்டிருப்பவர்களுக்கும் தமது முகங்களிலும் நடத்தையிலும் தூய்மையின் பிரகாசத்தை கொண்டிருப்பவர்களுக்கும் நினைவை கொண்டிருப்பதிலும் சேவை செய்வதிலும் சதா தீவிர முயற்சி செய்வதன் மூலம் முதலாம் இலக்கத்தவர்கள் ஆகுபவர்களுக்கும் தந்தையை போல் சகல சக்திகளினதும் சகல நற்குணங்களினதும் சதா சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும் சகல திசைகளிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். பாப்தாதா வெளிநாடுகளைச் சேர்ந்த பிரதான ஆசிரியர்களை சந்திக்கின்றார். நீங்கள் சேவைக்காக மிக நல்ல திட்டங்களை செய்துள்ளீர்கள். ஏனென்றால் சேவை பூர்த்தியாகினால் மட்டுமே உங்களின் ராஜ்யம் வரும். ஆகவே சேவைக்கான வழிமுறைகளும் அத்தியாவசியமானவை ஆகும். எவ்வாறாயினும் சேவையானது மனதாலும் அதே நேரத்தில் வார்த்தைகளாலும் செய்யப்பட வேண்டும். இவை இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். சேவையும் சுய முன்னேற்றமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இத்தகைய சேவையை வெற்றியை நெருக்கமாக கொண்டு வரும். நீங்கள் சேவை செய்வதற்கு கருவிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த இடங்களில் நல்ல சேவை செய்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது பாபா வழங்கிய பணியை செய்வதற்கான திட்டங்களை செய்யுங்கள். உங்களிலும் சேவையிலும் என்ன வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் மேலதிகமான எவற்றை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு திட்டத்தை செய்யுங்கள். எப்படியும் பாப்தாதா எப்பொழுதும் சேவையாளர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார். நிலையங்கள் அனைத்தும் நன்றாக வளர்ச்சி அடைகின்றன அல்லவா? வளர்ச்சி இருக்கிறதல்லவா? அது நல்லது. அனைத்துமே நன்றாக நடக்கிறதல்லவா? அது நல்லது. அது தொடர்ந்தும் நன்றாகவே இருக்கும். இப்பொழுது இங்கும் அங்கும் சிதறி போயிருப்பவர்களை ஓர் ஒன்று கூடலில் ஒன்றாக கொண்டு வந்து அவர்களை பலசாலிகள் ஆக்குங்கள். அனைவருக்கும் நடைமுறை அத்தாட்சியை காட்டுங்கள். உங்களில் சிலர் எத்தகைய சேவை செய்தாலும் நீங்கள் பல வெவ்வேறு திட்டங்களையும் செய்கின்றீர்கள். நீங்கள் அதை செய்கின்றீர்கள், நீங்கள் நன்றாக முன்னேறுகின்றீர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அனைவரும் உள்ள ஒரு குழுவை பாபாவை முன்னால் கொண்டு வாருங்கள். அப்பொழுது சேவைக்கான அத்தாட்சியை முழு பிராமண குடும்பத்தின் முன்னாலும் காட்ட முடியும். இது சரிதானே? எப்படியும் நீங்கள் அனைவரும் நல்லவர்கள், நீங்களே அனைவரிலும் சிறந்தவர்கள். அச்சா, ஆசீர்வாதம், நீங்கள் உங்களின் ஸ்திதியை மூன்று வகையான விழிப்புணர்வின் திலகத்துடன் மேன்மையானதாக்கி அதன் மூலம் ஆட்டி அசைக்க முடியாதவர் ஆகுவீர்களாக. பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் மூன்று வகையான விழிப்புணர்வு திலகத்தை வழங்கியுள்ளார். ஒன்று உங்களை பற்றிய விழிப்புணர்வு, இரண்டாவது தந்தையை பற்றிய விழிப்புணர்வு, மூன்றாவது மேன்மையான கர்மத்தின் விழிப்புணர்வு, அதாவது நாடகத்தின் விழிப்புணர்வு. எப்பொழுதும் இந்த மூன்று வகையான விழிப்புணர்வை கொண்டிருப்பவர்கள் மேன்மையான ஸ்திதியை கொண்டிருப்பார்கள். ஆத்மாவாக இருக்கும் விழிப்புணர்வுடன் கூடவே உங்களின் தந்தையின் விழிப்புணர்வும் உள்ளது. அத்துடன் தந்தையின் விழிப்புணர்வுடன் கூடவே நாடகத்தின் விழிப்புணர்வையும் கொண்டிருத்தல் அவசியமாகும். இது ஏனென்றால் உங்களின் கர்மத்தில் நாடகத்தை பற்றிய ஞானம் உங்களிடம் இருந்தால் எந்த விதமான தளம்பலும் இருக்க முடியாது. எழுகின்ற வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் நீங்கள் ஆட்டி அசைக்க முடியாதவராக இருப்பீர்கள். ஸ்லோகம். உங்களின் பார்வை அலௌகிகமாக இருக்கட்டும், உங்களின் மனம் குளிர்மையாகவும் உங்களின் புத்தி கருணை நிறைந்ததாகவும் இருக்கட்டும். ஓம் சாந்தி.